கலை மாமணி விக்ரமன் அவர்களின் நந்திபுரத்து நாயகி. 29 அத்தியாயம், பொன் மாளிகையை பிரிவதா. மாமல்லபுரத்தில் நின்று சிவிகை புறப்பட்டது. அதை சுமப்போரின் ஹோஹோ என்ற ஒளியோடு அது நகர்ந்தது. வானத்தில் முழுமதி பூத்து சாலையிலே வெள்ளி வீசிக் கொண்டிருந்தாலும் குதிரை மீது ஒருவன் தீப்பந்த ஒளியை காட்டிய வண்ணம் மெல்ல சென்று கொண்டிருந்தான். மாசி மாதத்து இரவு நேரமாதலால் லேசான குளிரும் இருந்தது. இன்பவள்ளி இளைய பிராட்டியோடு சிவிகையில் ஏறிய உடனேயே தொலைவில் குழந்தாய் குழந்தாய் என்று அந்த மாமல்லபுரத்து முதியவர் ஓலமிட்டது காற்றில் கலந்து வந்து இன்பவள்ளியின் உடலை சிலிர்க்க வைத்தது. ஏதோ ஒரு பொருளை அறிந்தே பிரிவது போன்ற உணர்வு எழுந்தது. இதோ இங்குதானே இருக்கின்றேன் என்று குரல் கொடுத்திருக்கலாம். ஆனால் இன்பவள்ளிக்கு ஒரு வார்த்தை கூட நெஞ்சு நின்று வெளியே வரவில்லை. எல்லாம் கனவில் நடப்பன போன்ற பிரம்மையான நிலை அவளுக்கு. ஆனால் குந்தவையின் பிரேமை நிறைந்த சொற்கள் அவளை மயங்க வைத்தன. எடுத்த இடிப்பிலேயே குந்தவை தனக்கு சொந்தம் என்ற உணர்வு அவளுக்கு உண்டாயிற்று. சிவிகை திருக்கழுக்குன்றத்தின் பக்கமாக செல்லவில்லை, சிவிகை சுமப்போர் பாலாற்றின் கரை பக்கமாக செல்லும் வழியாக சென்றனர். காஞ்சிவரை சிவிகையில் செல்வதை குந்தவை விரும்பவில்லை. காஞ்சி செல்வதற்கு பாலாற்றில் ராஜஹம்ச படகு ஆயத்தமாக நின்று கொண்டிருந்தது. மூவரும் படகில் ஏறினர். வானதிக்கு கண்களை சுழற்சி உறக்கம் வந்து தாளாட்டியது. என்றாலும் அந்த தன்மதி வேளையில் படகில் செல்வது குதூகலத்தை அளித்தது. இன்பவள்ளிக்கும் குந்தவைக்கும் சந்திரனை கண்டாலே ஏனோ வெறுப்பு. சந்திரனுக்கு சகோதரிகள் உடன் பிறந்தார்கள் யாரும் இருக்க மாட்டார்களா? அவன் பிறந்த ஊரில் பெண்களே கிடையாதா? அப்படி அவன் பெண் மனம் அறிந்தவனாயிருந்தால் இப்படி பெண்களை வருத்த மாட்டான். முல்லைத்தீவில் அவனுடைய மென்கரங்கள் இன்ப மழை பொழிய செய்து இன்பவள்ளியின் இதயத்தை குளிர்விக்கும் அதே சந்திரன்தானே இங்கும்? இல்லை, இவன் வேறு ஒருவனோ, கொடிய சித்தம் கொண்டவனோ, அவன் மீது வெறுப்பு கொண்டு வஞ்சம் தீர்க்க வந்தவனோ. காற்றை கூட அவன் தன் வசப்படுத்திக் கொள்கின்றான். குயிலையும் மற்ற புல் இனங்களையும் தடை விதித்து வாயடைக்க செய்திருக்கின்றானோ? அவள் இதயம் விம்மி தணிந்தது. சற்றே கலைந்திருந்த மேலாடைகள் காற்றிலே கொடிபோல் அசைந்தாடி பருவத்துடிப்பின் பிரதிபலிப்பை அறிவித்தன. சந்தன குழம்பு அதில் மென்தளிர்கள் கலந்து பூசப்பட வேண்டிய எழிற்பகுதிகள் எல்லாம் சுடுநீரை கொட்டியதால் அடையும் துடிதுடிப்பை ஊற்றன. மதிய அரசனும் ஆண் வர்க்கத்தை சேர்ந்தவன்தானே? ரத்தின வியாபாரியை போன்ற ஏமாற்றம் குணமுடையவன்தானே? இல்லாவிட்டால் இவ்வளவு துன்பத்தை விளைவிப்பானா? ராஜஹம்ச படகு காஞ்சியை வந்தடைந்தது. படகு நின்று இறங்கு முன்னர் பொன் மாளிகையை காட்சியளித்தது. வெண்ணிலவில் நீராட்டலால் அம்மாளிகை பருவமங்கை போன்ற எழிலோடு திகழ்ந்தது. மாளிகை கூட கோபுரங்கள் மீது திகழும் கலசங்களின் பளபளப்பு, மஞ்சள் நீராடி தெளிவு பெற்ற முகத்தோடு திகழும் மடந்துயர் போல் இருந்தது. படகு நின்று இறங்கிய குந்தவை இன்பவள்ளியை கை கொடுத்து இறக்க முன்னர் அவளே மிக பழக்கப்பட்டவள் போல் குதித்து இறங்கினாள். வானதிக்கு சாதாரணமாக கைலாக கொடுத்து அணைத்து இறங்குபவள் அப்பொழுது அதை மறந்து இன்பவள்ளிக்கு தொலைவில் உள்ள பொன் மாளிகையை சுட்டிக்காட்டி அதோ பார்த்தாயா என்றாள். மெல்லிய பனி படலம் படர்ந்திருந்த அந்த வேளையில் நில ஒளியில் தெரியும் அந்த மாளிகை புகை போன்று மெல்லிய முகிலினை போர்த்து நாணத்தோடு நிற்கும் பெண் போல் காட்சியளித்தது. அக்கா, என்னை விட்டுவிட்டீர்களே என்று வானதி படகில் இருந்தபடி கூவினாள். அம்மா, அங்கே தெரிகிறதே, அது என்ன மாளிகை என்று இன்பவள்ளி கேட்டாள். இரு சொற்களும் ஒரே பொழுதில் குந்தவையின் செவிகளில் வீழ்ந்தன. அம்மா என்ற சொல்லில் உள்ள பாசம், அக்கா என்ற சொல்லில் உள்ள பரிவு இரண்டும் அவள் உள்ளத்தில் சிரிப்பை ஊட்டின. இரு கொடிகளுக்கும் தான் கொழுக்கொம்பா. சிறு வயதிலிருந்து நந்திபுரத்தில் தன்னோடு வாழும் வானத்திற்கும் இப்போது தன்னிடம் வந்து சேர்ந்துவிட்ட இன்பவள்ளிக்கும் நான் தானே ஆதரவு. குந்தவை பரபரவென்று வானத்தையிடம் ஓடினாள். மெல்ல அவளை அணைத்து கீழே இறங்க உதவி செய்தாள். இன்பவள்ளி, அதோ தெரிகிறதே, அதுதான் நம் மாளிகை, அங்குதான் நாம் போகப் போகின்றோம் என்றாள். இன்பவள்ளிக்கு பிரமிப்பாக இருந்தது. இவ்வளவு பெரிய மாளிகையை அவள் கண்டதே இல்லை. இவ்வளவு ஒளியோடு திகழும் மாளிகையை அவள் கண்டதே இல்லை. எத்தனை பலகணிகள், எத்தனை வித மாடங்கள், அதே பிரம்மையும் வியப்பும் அவளுக்கு அன்று இரவு முழுமையும் இருந்தன. மாளிகையின் கம்பீர தூண்கள், வழவழப்பான தரைகள், விதவிதமான விளக்குகளை தாங்கி தொங்கும் உயரமான கூடம், மாடத்திற்கு செல்லும் படிக்கட்டுகள், மாடக்கூடம், நிலாமுற்றம், விதவிதமான காலதர்கள், பலகணிகள், ஆசனங்கள், உணவின் சுவையை உணர்ந்த அந்த நாவினால் கூட போற்றி புகழ இயலாதே. இன்பவள்ளி பேச முடியாத அளவுக்கு திகைத்தாள். தன்னை தவறாக குந்தவை அழைத்து வந்து விட்டாளோ என்ற சந்தேகம் அவளுக்கு ஒரு கணம் தோன்றிற்று. குந்தவையின் உபச்சாரமும் பரிவும் சித்த பிரமை கொண்டவளோ என்று சந்தேகப்படவும் செய்தன. ஆனால் குந்தவையின் பேச்சும் செயலும் அவள் சந்தேகத்தை மாற்றிவிட்டன. அதனால் இன்பவள்ளிக்கு குந்தவையின் பேரில் அளவு கடந்த மதிப்பு ஏற்பட்டது. பழைய துன்ப நினைவை மறந்தாள். அந்த மாளிகையை வந்தடைந்த 2 நாட்கள் வரை வானத்தையும் கலகலப்பாக இன்பவள்ளியிடம் பேசிக் கொண்டிருந்தாள். திடீர் என அவள் இன்பவள்ளியிடம் அதிகம் பேசவில்லை. அவளை சோர்வு பற்றி கொண்டது. மஞ்சத்தை விட்டு அவளால் சுறுசுறுப்போடு எழ முடியவில்லை. குந்தவை அவள் எழுந்து செய்ய வேண்டிய பணிகளை தானே செய்தாள். இன்பவள்ளிக்கு அன்று வெகு நேரம் உறக்கமே வரவில்லை. குந்தவையின் வற்புறுத்தலின் பேரில் அவள் முல்லைத்தீவை பற்றிய கதைகளை கூறிக்கொண்டிருந்தாள். பெரும் பெரும் கலங்களை கட்டுவதை பற்றியும் பல தேசத்து கலங்களின் விதங்களை பற்றியும் அவள் கூறினாள். திடீர் திடீர் என்று வரும் கடற்கொள்ளையரை பற்றி கூறும் போது இளைய பிராட்டியும் வானதியும் ஆவலோடு கேட்டனர். அவள் சுவையாக கூறிக்கொண்டிருக்கும் போதே வானதி உறங்கிவிட்டாள். குந்தவையின் கண்களையும் உறக்கம் சுழற்றியது. என்று கூறி வந்தவளிடமிருந்து அந்த குரலும் மறைந்தது. இன்பவள்ளி தனியே விழித்துக் கொண்டிருந்தாள். கடற்கொள்ளையரும் முல்லைத்தீவும் முல்லைத்தீவின் பொன்னை மர நிழலும் அருவிக்கரையும் மணற்பரப்பும் பாறையும் அவள் நினைவிலே நிழலாடின. கடற்கரையை மணலில் வெகு நேரம் அவள் விழித்து காத்திருப்பது நினைவுக்கு வந்தது. அவள் விழிக்கு வேதனை ஏன் தோன்றியது? ரத்தின வியாபாரியின் வருகையை விழிகள் ஏன் அப்படி எதிர்பார்த்திருக்கின்றன? பொல்லாத விழியால் அன்றோ மனத்துக்கு இவ்வளவு சங்கடம்? விழி என்ன செய்யும்? மனமிட்ட கட்டளைதானே. இப்படியாக எண்ணியவள் நினைவு அலையை எங்கெல்லாமோ வீசிய வண்ணம் உறங்கிவிட்டாள். அவள்தான் உறங்கினாள். ஆனால் அவள் உள்மனம் உறங்கவில்லை. அது விழித்திருந்தது. அதற்கு தூரம் தொலைவு என்ற கட்டுப்பாடே இல்லை. அது வானத்தே சஞ்சரித்தது. கடலிலே மிதந்து சென்றது. சந்திரனை போய் தொட்டது. நட்சத்திர மண்டலத்திலே உலவியது. ஆஹா, அது ரத்தின வியாபாரியை கண்டுபிடித்து விட்டதோ? அதோ அவர் தான் வராததற்கு காரணங்களை கூறுகின்றார். அவை நியாயமாக்கப்பட்டன. பிரிவும் ஏக்கமும் தொலைந்து விட்டன. அதோ அவரோடு கைகோர்த்து சுற்றுகின்றாள். அவர் கொடுத்த ரத்தினுக்கள் அவள் கைகளில் ஒளி வீசுகிறது. இன்பவள்ளி என்று அழைக்கின்றார். என்று இனிய குரலை எதிரொலிக்கின்றாள் அவள். என் நினைவிலே உன் முகம் அப்படியே மாறாமல் பதிந்து விட்டது அழகு மகளே என்றார் அவர். ஓஹோ என்றாள் இவள். என் இதய பீடத்தில் நீ ஆடுகின்றாய். உன் பாத சலங்கை ஒலிக்கிறது இன்பவள்ளி என்றார் அவர். இன்பவள்ளி நகைக்கின்றாள். உன் இதய கீதம் எப்போதும் என் செவிகளில் ரீங்காரமிடுகின்றன. அதை மீண்டும் கேட்கவே வந்தேன் என்கின்றான் அந்த அழகன். அப்படி என்றால் என்னை காண வரவில்லையா? நான் வேண்டாமா? என் இசையும் ஆட்டமும் தான் உங்களுக்கு வேண்டுமா? இப்பொழுது அதையே தருகின்றேன், எடுத்து போங்கள் என்கின்றாள் இன்பவள்ளி. அவள் ஆடத் தொடங்குகின்றாள், பாடத் தொடங்குகின்றாள். ரத்தின வியாபாரி ஏதோ கூறி அவளை நெருங்குகின்றார். அவள் முகத்தை மெல்ல திருப்புகின்றார். அவளது மலர் கண்ணங்களை வருடுகின்றார். மெல்லதரங்களை சுவைத்துண்ண அவள் முகத்தருகே நெருங்கி விடுகின்றார். அதோ அவர் விடும் மூச்சின் ஸ்பரிசம். இன்பவள்ளியின் கரங்கள் அவரை அணைக்க துடிக்கின்றன. கடும் உழைப்பை மேற்கொண்டிருக்கும் ரத்தின வியாபாரியின் உடல் மென்பஞ்சு போல் இருக்கிறது. பட்டு துணியை தொடும் உணர்வு ஏற்படுகிறது. இன்பப் பூக்களின் மேல் இதழ்கள் ஒட்ட வைத்தார் போல் இருக்கிறது. கடலும் மலையும் காடும் காவும் அலையும் அவர் உடலில் ஒன்று சேர்ந்தனவா? ஆஹா, மனமே உன் தவம் பளித்தது. உன் அந்தரங்க இயக்கத்திற்கு விடிவு வந்தது. கரங்களே நீங்கள் பக்கிய சலைகள். தோள்களே உங்களுக்குத்தான் என்ன தைரியம்? இன்பவள்ளியின் கரங்கள் தன்னை நெருங்கும் மின் உடலை சுற்றி சுழன்று வளைந்தன. ஆ, ஏன் வான கப்பல் கிடுகிடுவென்று பூமி நோக்கி வருகிறது? முழு அழகோடு பூத்த மலர் கிளை நின்று ஏன் கீழே மண்ணை நோக்கி விழுகிறது? இன்பவள்ளி சட்டென கண் விழித்தாள். அவள் எதிரி நிற்பது சித்திரசேனரா? அவள் கண்ணத்தை வருடியது சித்திரசேனரா? முகத்தருகே வந்தது அந்த வியாபாரியின் முகமா? தன் கரங்கள் யாழை தடவுவது போல் தடவியது யாருடைய உடலை? இல்லை இல்லை, அச்சோ, இது என்ன பித்தான செயல்! இன்பவள்ளி துள்ளி எழுந்தாள். அவள் அருகே குந்தவை நின்று கொண்டிருந்தாள். அவள் முகத்தில் ஒளி நிறைந்த சிரிப்பு பரவியிருந்தது. இன்பவள்ளியின் தோளை மெல்ல பற்றி அவளை அமர வைத்து, இன்பவள்ளி, கனவு கண்டாயா? உன் உதடுகள் இன்ப இசையை முணுமுணுத்தன. உன் பாதங்களிலே அசைவு. நீ என்னென்னவோ கூறினாய் என்று அவள் தலையை வருடியவாறு கேட்டாள். இன்பவள்ளியை வெட்கம் சூழ்ந்து கொண்டது. அவள் கனவுதான் கண்டாள். எனினும் அந்த கனவின் சம்பவங்கள் நேருக்கு நேர் அறிவது போல்தானே தோன்றின. நம் உயிருக்கு உயிரான சித்திரசேனர் என்று எண்ணி நாம் நடந்து கொண்ட விதத்தை இளைய பிராட்டியார் அறிந்திருப்பாளோ? அச்சோ, இது என்ன ஒரு கணத்தில் மதி எழுந்தோம்! இன்பஸ் பரிசம் என்று இளைய பிராட்டியையா அணைத்தோம்? வெட்கம் மாறி திடீர் என்று அழுகை அழுகையாக பொங்கியது. துடித்த உதடுகள் விம்மலை வெளிப்படுத்தின. உள்ளமும் உடலும் நடுங்கின. கோவென்று கதறிவிட வேண்டும் போல் இருந்தது. குந்தவையின் மார்பில் திடீர் என்று முகத்தை புதைத்து விம்மினாள் இன்பவள்ளி. வானத்தி மஞ்சத்தில் சாய்ந்தபடி இந்த அபூர்வ காட்சியை வியப்புறும் கண்களால் கண்டவாறு இருந்தாள். இன்பவள்ளியை சமாதானப்படுத்த குந்தவை தன் அன்பு சொற்கள் முழுவதையும் பயன்படுத்தினாள். அசடி, நீ கனவிலே அற்புத பாடல் ஒன்று பாடினாய்.
நான் எழுந்து வந்தேன். அதை கேட்டவுடன் இன்னும் இன்னும் கேட்க வேண்டும் போல் ஆசை எழுந்தது. உன் அருகே வந்து நீ எழுந்தாய், இதற்காக அழுவது ஏன் என்று அவளது கண்ணீரை துடைத்தாள். அப்பா, கண்ணீர் அவள் மார்பில் ஆடைகளை நனைத்து விட்டிருந்தது. வானத்து ஏனோ தன் முகத்தை திருப்பிக் கொண்டாள். ஆனால் சற்று நேரத்தில் ஜல் ஜல் என்று நூபுரத்தின் ஓசை அங்கு ஒலிக்கவும் அவள் திரும்பி பார்த்தாள். இன்பவள்ளியின் பாதங்கள் ஒலித்தன, வளை கொடுங்கும் கரங்கள் வளைந்தன, விரல்கள் நெளிந்து நெளிந்து பலவித தோற்றங்களை காட்டின. அவை என்ன, நான் முகனின் கைகளா? பல பல தோற்றங்களை படைக்கின்றனவே, துள்ளும் மானை புலப்படுத்துகின்றன, அசையும் யானையை, நெளியும் பாம்பை, ஆடும் மயிலை, குவியும் மலரை, விரியும் பூவை, வட்ட மதியை, வான தாமரையை, கடும் புயலை, கொடிய வில்லை, நெடிய மலையை, அடர்ந்த மரத்தை, இன்னும் இன்னும் வாய்ப்பேச்சால் விளங்காதவற்றை அங்கே கொண்டு நிறுத்தினாள். மனித நடமாட்டம் மட்டும் இருந்த அந்த மாளிகையின் கூடங்கள் கூட இசை கேட்டு பொலிவடைந்தன. சதங்கை ஒலி கேட்டு சிரித்து மகிழ்ந்தன, வியப்பின் ஒலி கேட்டு வாட்டம் நீங்கின. ஒரு கணம் அந்த கூடம் சொர்க்கத்தின் பகுதியாகியது. ஒரு கணம் இந்திரன் இல்லாத அறம்பெயர் மட்டும் ஆடும் கூடமாக காட்சி அளித்தது. இன்பவள்ளிக்கு இன்பப் பொழுதாக கழிந்தது. அவள் தனது காதல் அனுபவம் தவிர மற்றவற்றை குந்தவையிடம் கூறினாள். சங்கமுக யாழோடு பாடியதை தவிர மற்றவற்றை குந்தவையிடம் கூறினாள். பம்பரம் போல் சுழன்ற தினப்படி வேலைகளை செய்தாள். வானத்திற்கு வேலைக்கு வேலை உணவு கொண்டு வந்தாள். பாலும் பழமும் கொண்டு வந்தாள். குந்தவையின் தேவைகளை கவனித்து வந்தாள். இன்பவள்ளியின் இளமையும் வனப்பும் கள்ளம் கபடமற்ற பழகும் இயல்பும் கண்டு குந்தவை உள்ளத்தே பெருமை கொள்வாள். ஆனால் அவளும் பெண்தானே, அச்சிறு வயதில் கூட அவளால் இதுபோல் துள்ளி திரிய முடியவில்லை. அரச மகள் என்ற கட்டுப்பாடா அல்லது இயற்கையான சுபாவமா? அவள் பேச்சு, அவள் நடைகுடை பாவனைகள் எல்லாமே கம்பீரமானதாகவும் தனிப்பட்ட முறையில் இருக்கும். மாறனின் கணையை நின்று இரு மலர்கள் அவள் மீது தெளிக்கப்பட்டது உண்டு. அந்த கணையை வந்தியத்தேவனின் மீது குறிபார்த்து வீசிவிட்டாள். எத்தனை எத்தனையோ நாட்டு இளவரசருக்கு நேராத பெரும் பேறு வல்லவரையருக்கு ஏற்பட்டது. இளைய பிராட்டியின் இனிய நோக்குக்கு அவன் ஆளானான். குந்தவை என்ற வல்லவரையரை தன் இதய பீடத்தில் ஏற்றி கொண்டாள். அவர்கள் இருவரும் வாய்மொழியால் பேசியதே கிடையாது. இருவர் கண்களும் தங்களுக்குள் பேசிக் கொண்டன. அந்த குறுகிய காலத்தில் குந்தவை தன் மன அமைதியை வல்லவரையரிடம் கண்டாள். காதல் மொழி பேசவில்லை, காவியங்கள் கூறும் வர்ணனையைப் போல் பேச அவளுக்கு பிடிக்காது. கனவு காண்பது என்பதும் அவள் அறிவாள். இதய பீடத்தில் அமர்ந்திருக்கும் வல்லவரையரோடு மௌன மொழியில் பேசுவாள். காஞ்சி மாளிகை தான் இன்றும் இருவரிடையேயும் நெருக்கத்தை வளர்த்தது. சுந்தர சோழர் நோய்வாய்ப்பட்டிருந்த போதுதான் அவர்கள் இடையே பிணைப்பை பலமாக்கிற்று. ஒருவரை ஒருவர் அதிகம் புரிந்து கொள்ள வாய்ப்பளித்தது. வாய்ச்சொல்லுக்கும் உள்ளத்து உணர்ச்சியை பரிமாறிக் கொள்வதற்கும் மாளிகையின் நந்தவனம் உதவியது. மேலும் அவர்களின் காதல் மாளிகை கலசம் வரை கட்டப்பட்டிருக்கும். சிராப்பள்ளி மலை மீது ஏறி நேரம் போவது தெரியாது தங்கள் இதய கோட்டையை பலப்படுத்த முயன்றனர். ஆனால் காவிரி ஆற்றில் படகில் இருந்து இறங்கிய உடனேயேதான் பார்த்திபேந்திரன் பிரித்து விட்டானே. குந்தவை இந்த இன்ப நினைவை எண்ணி பார்ப்பதே கிடையாது. அதற்கு இடமளித்து வருத்த சூழலில் ஆழ்வதை அவள் விரும்பவில்லை. ஆனால் இன்பவள்ளி வந்தவுடன் அவள் தோற்றமும் காட்டு மலர் போல் அவள் வளர்ந்திருக்கும் நேர்த்தியும் அவள் உள்ளத்தில் கிளுகிழுப்பை ஊட்டின. பாலையில் செல்லும் தன் வாழ்க்கை பயணம் என்றுமே சோலையை காணாது என்று முடிவு செய்தவளுக்கு கண்களிலே பசுமை கோடுகள் புலப்பட ஆரம்பித்து விட்டன. காஞ்சி மாளிகையில் வளர்ந்த தன் காதலை மீண்டும் வளர்க்க முடியும் எனும் நம்பிக்கைக்கு வரலானாள். இன்பவள்ளியைப் போன்று தான் புது பொலிவோடு வாழ வேண்டும் எனும் எண்ண குறித்து அவள் உள்ளத்தில் எழுந்தது. இளைய பிராட்டி இன்பவள்ளியிடம் நெருங்கி பழகுவதும் வாஞ்சியோடி இருப்பதும் வானதியின் உள்ளத்து மூளையிலே சிறு கசப்பை வளர்த்தன. ஆனால் இன்பவள்ளியின் கபடமற்ற பேச்சும் எப்போதும் நகைத்து மாறியிருக்கும் முகமும் அந்த கசப்புணர்வை மறைத்தன. காஞ்சியை விட்டு புறப்பட்டு பல ஊர்களை கண்டு மீண்டும் தஞ்சையை அடைய வேண்டும் எனும் எண்ணமும் அவளுக்கு உதித்தது. தன் எண்ணத்தை இளைய பிராட்டியிடம் கூற வேண்டும் என்று துடித்தாள் அவள். அவள் கூறுவதற்கு முன்னரே தஞ்சை பயணம் ஏற்பட சம்பவம் ஒன்று நிகழ்ந்தது. அன்று பொழுது புலரா முன்னர் குந்தவை எழுந்து விட்டாள். முதல் நாள் எல்லாம் உற்சாகமாக இருந்த அவளுக்கு அன்று பொழுது பிறக்கும் போதே கசப்புணர்ச்சி ஏற்பட்டது. கல்யாணி பாட்டி கூட இன்னும் எழவில்லை. மீன் மாடத்தில் கைப்படி சுவரருகே நின்று அவள் வெளித்தோட்டத்தையும் செங்கோடுகளையும் வானத்திலே தீட்டியவாறு கிழக்க எழும் ஞாயிறையும் அதற்கு வரவேற்பு கொடுக்க இனிய இசை பாடி பறந்து செல்லும் பறவைகளையும் நந்தவனத்தில் நின்று வரும் மலரை நறுமணத்தையும் கண்டவாறு இருந்த குந்தவை வெளி வாயிலின் வழியாக குதிரை மீது வீர நாராயணன் வருவதை கண்டாள். குதிரை மீது இருந்து இறங்கி வேகமாக அவன் நடந்து வருவது கண்ட குந்தவை ஏதாவது முக்கிய செய்தி இருக்கலாம் என்று உணர்ந்து கீழே கூடத்திற்கு வந்தாள். வீர நாராயணன் அந்த முதிய பருவத்திலும் குதிரை மீது ஏறி விரைந்து வருவது இளைய பிராட்டிக்கு வியப்பாக இருந்தது. கடமை வீரனான அவன் சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு, தேவி தேவி, தாங்கள் இந்த மாளிகையை விட்டு உடனே புறப்பட்டு விட வேண்டும் என்று கூறினான். அவனுடைய பேச்சு ஒரு கணம் குந்தவைக்கு விளங்கவில்லை. வீரனாராயினா என்ன சொல்கின்றாய்? எனக்கு ஒன்றுமே புரியவில்லை என்றாள். தேவி, ஆபத்து நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்றான் அவன். மீண்டும் குந்தவை மெல்ல நகைத்து, ஆபத்துக்கு என்ன? அதுதான் இந்த மதிலின் மீதே உட்கார்ந்து கொண்டிருக்கிறதே. இந்த மாளிகை தோற்றத்துக்கு தான் கம்பீரமானது, அழகானது. ஆனால் இதன் பசி அதிகம். இது கட்டியவரை கொன்றது, ஆசையாய் வந்து தங்கிய என் தந்தையை கொன்றது. என்னையும் தன் பசிக்கு விருந்தாக்கி கொண்டாலும் நான் இந்த மாளிகை மீது கோபம் கொள்ள மாட்டேன் என்று விரக்தியோடு பேசினாள் இளைய பிராட்டி. வீரநாராயணன் அவள் பேச்சை கேட்டு திடுக்கிட்டான்.
தேவி, என்ன வார்த்தை இது? உங்களை விழுங்க பார்த்திருக்க நாங்கள் என்ன பித்தர்களா? திடீரென ஏன் இப்படி பேசுகிறீர்கள்? தேவி, நீங்கள் இருக்கும் தைரியத்தால் தானே நாங்கள் வாழ்கிறோம். இந்த சொல்லை இளவல் கேட்டால் வருத்தம் வர மாட்டாரா? வானதி தேவி அறிந்தால் திடுக்கிட மாட்டார்களா? ஏன் இப்படி பேசுகின்றீர்கள்? இந்த மாளிகையின் தனிமை தங்கள் மனத்தை மாற்றுவதா? நாம் இப்படி பேசிக் கொண்டிருக்க கூட நேரம் இல்லை. இந்த மாளிகையை விட்டு நாம் புறப்பட வேண்டியதற்கான ஆயத்தங்களை செய்யுங்கள் என்றார்.
திடீரென இங்கிருந்து ஏன் புறப்பட வேண்டும் என்கின்றாய் வீரநாராயணா?
தேவி, நாட்டு நிலைமை அவ்வளவு மோசமாக இருக்கிறது, உங்களுக்கு தெரியாது. படைத்தலைவர் பார்த்திபேந்திரன் சோழ நாட்டுக்கு விரோதமான நடவடிக்கைகளில் இறங்கிவிட்டார். அவர் ரகசியமாக சேர்த்து வைத்திருக்கும் படைகளோடு இந்த நகரத்தையே தன் வசப்படுத்திக் கொள்ள போகிறாராம்.
செய்யட்டுமே, அதனால் நமக்கு என்ன ஆபத்து?
என்ன தேவி இப்படி கேட்கின்றீர்கள்? அவர் சோழ நாட்டிற்கு விரோதமாக கிளம்பி தனி நாடு அமைக்கின்றார். நாம் எல்லோரும் அவருக்கு விரோதிகள். இந்த மாளிகையில் உள்ளவர்களை சிறையில் அடைத்து விடுவார்.
அடைத்து விட்டு போகட்டுமே. நமது வீரர்கள் பலமற்றவர்களா? பெரும் படையோடு வந்து மீட்பார்கள்.
தாயே, இளவரசி வானத்தையும் கல்யாணி தேவியும் சிறை சேர்வதா நீங்களா பேசுகின்றீர்கள்?
வீர நாராயணனின் சொற்களில் ஆத்திரமும் அதேபோது பரிவும் நிறைந்திருந்தது. குந்தவை அமைதியாக அமர்ந்து யோசித்தாள். அப்போது வானதி அங்கு வந்து சேர்ந்தாள். அக்கா, நான் ஒன்று கேட்க விரும்புகின்றேன் என்றாள்.
கேளேன் வானதி, அதற்கு கூட என்னிடம் அனுமதி கேட்க வேண்டுமா? எனக்கெனமோ திடீரென்று காஞ்சிவாசம் அழுது விட்டது, இங்கிருந்து புறப்படலாமா?
குந்தவை திடுக்கிடவில்லை. அவள் முகத்தில் சரணமே இல்லை. பிறகு வானதியை பார்த்து,
அழுப்பு ஏற்பட்டால் ஏற்படாவிடனும் காஞ்சி நின்று புறப்பட்டுத்தான் ஆக வேண்டும் என்றாள்.
வானதி திடுக்கிட்டு,
எனக்கா என்று கேட்டாள். காஞ்சியில் யுத்தம் ஏற்பட போகிறதாம். யுத்தமா? யாருக்கும் வேலிக்கும் பயிருக்கும்
என்று கூறி நகைத்த குந்தவை வானதிக்கு முழு விவரத்தையும் விளக்கினால் வானதி பரபரப்போடு,
அப்படியா? நாம் உடனே புறப்பட ஆயத்தம் செய்ய வேண்டுமே. உடனே பணிப்பெண்களுக்கு உத்தரவிடுகின்றேன் என்றாள்.
அப்படியே உத்தரவிடு. கல்யாணி பாட்டிக்கு வேண்டியவற்றை எடுத்து போய் இன்பவள்ளிக்கு வேண்டிய துணிமணிகளை எல்லாம் உன் பொறுப்புக்கு விடுகின்றேன். எனக்கு வேண்டியவை மட்டும் இங்கேயே இருக்கட்டும் என்றாள். அந்த பேச்சை கேட்டு வீர நாராயணனும் வானதியும் துடிக்கிட்டனர்.
அக்கா, நீங்கள் சொல்வது எனக்கு புரியவில்லை. உங்களுக்கு மட்டும் துணை வைத்து செல்லும்படி சொல்கின்றீர்களே, இதன் பொருள் எனக்கு புரியவில்லையே.
வானதி, நீங்கள் எல்லோரும் இன்றே புறப்பட ஆயத்தமாகுங்கள். நான் இங்கேயே தான் தங்கியிருக்கப் போகின்றேன்.
நீங்கள் இங்கேயே இருக்கப் போகின்றீர்களா? காஞ்சி மாளிகைக்கு ஆபத்து ஏற்படும் போது நீங்கள் இங்கிருப்பதா? நாங்கள் மட்டும் உயிருக்கு அஞ்சு போவதா?
வானதியின் வீர நாராயணன் என் நல்வாழ்வை விரும்புபவன். அவனே கூறுகின்றான் என்னை உடனே புறப்படுமாறு. ஆனால் நான் புறப்பட மாட்டேன். என் இளவல் ஆதித்த கரிகாலன் கட்டிய இந்த மாளிகையை விட்டு நான் கிளம்ப மாட்டேன்.
என் தந்தை தன் பொன் உடல் நீத்த இந்த மாளிகையை விட்டு நான் ஓடுவானேன்? வானதி, நீ போய்த்தான் ஆக வேண்டும்.
சோழ நாட்டு இளவரசி மாளிகையில் சிறைப்பட்டாள் என்ற அவப்பெயர் வரக்கூடாது என்றாள் குந்தவை. வானதி செய்வது அறியாது நின்றாள். இன்பவள்ளியும் ஏதும் புரியாது நின்றாள். அந்த போதிலே மாளிகையின் வெளியே கற்றை சடையும் வெந்நீரும் கமண்டலமும் கொண்ட ஒருவர் ஒலை ஒன்றை வாயில் காப்பானிடம் கொடுத்தார். அது குந்தவைக்கு எழுதப்பட்டிருந்தது. சிவனடியார் ஒருவர் கொடுத்ததாக வந்தவர் கூறினார். அதை கொணர்ந்து குந்தவையிடம் கொடுத்தான். அதில் கண்டுள்ள செய்தியை படித்த குந்தவையின் மனத்தில் பெரும் ஆறுதல் ஏற்பட்டது. அந்த ஓலையில் என்ன எழுதியிருக்கிறது என்பதை அறியாது வீரநாராயணன் வியப்போடு நின்றவாறு இருந்தான்.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தின் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் சவுத் ரேடியோ செயலியை தரவிறக்கம் செய்து உங்களுக்கு பிடித்தமான வானொலிகள் மற்றும் பாட்காஸ்டை கேட்டு மகிழுங்கள். நன்றி.